வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். கடந்த 4 ஆண்டுகளில் 8 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய அரேபிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழகம் முன்னணி வகிப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தருமபுரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை வரை அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கடந்த 4 ஆண்டுகளில் 8 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்ற உலக கணக்காளர்கள் மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக அளவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% கொண்டுள்ளதாக கூறினார். இது உலக மக்கள் தொகையில் 1/3 பயனடைவார்கள் என்று தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியன் மட்டும் சுமார் $7 டிரில்லியன் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்வதுடன் $3 டிரில்லியன் மதிப்பிலான சேவைகளையும் பெறுவதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். இந்திய அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறுகிறது. முதல் முறையாக இந்தியாவில் நடைபெறும் இக்கூட்டத்தில் 22 அரபு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழகம் முன்னணி வகிப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் மற்றும் சென்னையில் உள்ள 10 கல்லூரிகளைச் சேர்ந்த 2218 மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கி அவர் பேசினார். தமிழகத்தைச் சேர்ந்த 47% பேர் உயர்கல்வியில் சேர்வதாக அவர் தெரிவித்தார். கல்விக்காக மாநில அரசு நடைமுறைப்படுத்தும் பல்வேறு திட்டங்கள் மூலம் உயர்கல்வியில் சேர்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக திரு மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார். மாணவர்கள் தங்கள் தகுதியை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள கல்லூரியில் 726 மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கி அவர் பேசினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட வசதிகளுடன் கூடிய இந்த மடிக்கணினியை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் என்றும் கல்வியில்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்றும் திருமதி கீதா ஜீவன் கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதை அடுத்து சில ரயில்கள் புறப்படுவது அல்லது வந்து சேரும் நிலையங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தஞ்சாவூரில் இருந்து இயக்கப்படும் உழவன் எக்ஸ்பிரஸ், கொல்லத்தில் இருந்து இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில், ராமேஸ்வரத்தில் இருந்து இயக்கப்படும் விரைவு ரயில் ஆகியவை பிப்ரவரி 3 முதல் ஏப்ரல் 5 வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட வேண்டிய உழவன் எக்ஸ்பிரஸ், கொல்லம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஆகியவை பிப்ரவரி 4 முதல் ஏப்ரல் 6 வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து மும்பைக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் பிப்ரவரி 4 முதல் ஏப்ரல் 4 வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. இதையொட்டி கோயிலுக்கு பாத யாத்திரையாக வருகை தரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் அடை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது. தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரை, தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் எளிதாக சுவாமியை தரிசனம் செய்வதற்காக அவர்களுக்கு வரும் வழியிலேயே பச்சை வண்ணத்திலானது டாக் கையில் கட்டப்படுகிறது. திருச்செந்தூர் சாலையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு குமாரபுரம் பகுதிகளிலும், தூத்துக்குடி சாலையில் குறிஞ்சி நகர் பகுதிகளிலும் இந்த கையில் டாக் கட்டப்பட்டு வருகிறது. டாக் கட்டியுள்ள பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் எளிதாக சுவாமியை தரிசனம் சென்று மேலும் தைப்பூசத்தை முன்னிட்டு பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து சிறப்பு ரயிலும் இயக்கப்படுகிறது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
தமிழகத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை வரை அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். உறுப்பு நாடுகள் தங்கள் நிதியை செலுத்தாததால் திட்டங்களை செயல்படுத்துவதில் தடை ஏற்பட்டுள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தைச் சேர்ந்த இரண்டு பிரதிநிதிகள் புதுதில்லியில் மத்திய விளையாட்டு அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளை சந்தித்து இந்தியாவில் ஒலிம்பிக் கல்வி குறித்து விவாதித்தனர். வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்த பிறகு நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உரையாடவுள்ளார். மேற்குவங்க மாநிலம் நாசிராபாத்தில் அண்மையில் நிகழ்ந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27 அதிகரித்துள்ளது. சேலத்தில் 3000 பட்டு விவசாயிகளுக்கு அமைச்சர் திரு ராஜேந்திரன் பட்டுப்புழு வளர்ப்புக்கான உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தென்காசியில் 10 நடைபெறும் புத்தக கண்காட்சியை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் நேற்று தொடங்கி வைத்தார். தைப்பூசத்தையொட்டி இயக்கப்படும் பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எச்சரித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் குழந்தை தொழிலாளர் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஆட்சியர் திரு சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சிறுமியை வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 20 சிறை தண்டனை விதித்து உதகை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் திருவாச்சூர் அருகே இன்று அதிகாலை சமயபுரத்திற்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் 4 பெண்கள் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழியை ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் தலைமையில் அரசு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். பெருநகர சென்னை மாநகராட்சியில் மாடுகளை வளர்ப்போர் உரிமம் பெறுவதற்கு மார்ச் மாதம் 18 தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தோஹாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் அவர் 10-12, 11-9, 11-5, 9-11, 12-10 என்ற செட் கணக்கில் அங்கேரியின் பேலஸ் லேயை வென்றார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 தொடங்குகிறது. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பரோடா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தமிழக அணி தமது முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 118 ரன் எடுத்துள்ளது. சேலத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2 நாளான நேற்று பரோடா அணி முதல் இன்னிங்ஸில் 375 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தமிழக அணியின் பந்து வீச்சாளர் ஜெகநாதன் 6 விக்கெட்டுகளையும் சாய் கிஷோர் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கொட்டாம்பியில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் அந்த அணி 11 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் தமிழக அணி 1-0 என்ற கோல் கணக்கில் உத்தரகாண்டை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 4 8 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய அரேபிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழகம் முன்னணி வகிப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தருமபுரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை வரை அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.